أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. رب زدني علما، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்திலே துஆ செய்தவர்களாக ஆரம்பிப்போமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழுமையான ஈமானையும் இறையச்சத்தையும் நமக்கு தந்தருள்வானாக. அல்லாஹுவை அவன் விரும்பக்கூடிய விதத்திலே ஈமான் கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்தருள்வானாக. அல்லாஹுடைய மார்க்கத்தை மனைச்சை கலக்காமல், சந்தேகங்கள் கலக்காமல், குழப்பங்கள் கலக்காமல், வழியேடுகள் கலக்காமல் பின்பற்றக்கூடிய நேரிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, தொடர்ந்து கிதாபு தௌஹீத் என்ற மிக முக்கியமான ஒரு பகுதியை நாம் படித்து வருகின்றோம் சஹீஹுல் புகாரியிலிருந்து. இதற்கு முன்பு பல அமர்வுகளிலே இந்த பாடத்தின் மூலமாக இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் என்ன ஒரு கருத்தை, என்ன ஒரு அடிப்படையை நமக்கு புரிய வைக்க விரும்புகிறார்கள் என்பதை நாம் பார்த்து வந்தோம். அதனுடைய சுருக்கம் என்னவென்றால், அல்லாஹுவை ஈமான் கொள்வது, நம்பிக்கை கொள்வது, அல்லாஹ் எப்படி தன்னை பற்றி கூறியிருக்கின்றானோ அப்படி இருக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவை பற்றி எப்படி நமக்கு கூறினார்களோ அந்த முறையில் அமைந்திருக்க வேண்டும். அல்லாஹுடைய பண்புகளில், அல்லாஹுடைய செயல்களில் நாம் நம்முடைய அறிவிற்கு ஏற்ப குதர்க்கம் செய்வதோ அல்லது அந்த பண்புகளை, பெயர்களை மாற்றுவதோ அல்லது அவற்றுக்கு ஓமை உதாரணங்கள் கூறுவதோ அல்லது அந்த பண்புகளை விவரிப்பதோ கூடாது. இதுதான் கண்ணியத்திற்குரிய சஹாபாக்களுடைய நம்பிக்கையாக இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை பற்றி குர்ஆன் வசனங்களை ஓதி காட்டும் போதும், அல்லாஹுவை பற்றிய செய்திகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டும் போதும், கண்ணியத்திற்குரிய சஹாபாக்கள் எப்படி அந்த ஆயத்துகளை, வசனங்களை ஏற்றுக்கொண்டார்களோ அப்படியே நாமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதிலே நமது அறிவை புகுத்தி அந்த சிபத்துகளை மறுப்பதோ மாற்றுவதோ அவற்றுக்கு உதாரணம் கூறுவதோ அந்த சிபத்துகளை விவரிப்பதோ கூடாது. புரியுதுங்களா? நாம ஒரு லாஜிக்கை உண்டாக்கி கொண்டு அந்த லாஜிக்கின் அடிப்படையில் அல்லாஹுவை புரிவதற்கு முயற்சிக்க கூடாது. கிரேக்க யூனான் பல்சபா தத்துவங்களின் அடிப்படையில் அல்லாஹுவின் சிபத்துகளை புரிய முயற்சிக்க கூடாது. இதுதான் இந்த பாடத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அடிப்படை. இதைத்தான் திரும்ப திரும்ப இமாம் புகாரி ரஹிமஹுல்லா நமக்கு புரிய வைப்பார்கள். சரி, இந்த பாடத்தினுடைய அவசியம் ஏன் ஏற்பட்டது? இப்ப இந்த கருத்தை உங்களுக்கு முன்னால் சொல்லும் போது இது சரிதானே என்று பொதுவாக ஒவ்வொரு முஸ்லிமும் எண்ணக்கூடிய, நம்பக்கூடிய ஒரு நிலை இருக்க, இப்படிப்பட்ட ஒரு பாடத்தை மிக முக்கியமான நூலாகிய சஹீஹிலே இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் ஏன் அமைத்தார்கள் என்றால், அதாவது சஹாபாக்களுடைய காலத்திற்கு பின்னால் கிரேக்க தத்துவங்கள், யூனானி பல்சபாக்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே வெகு வேகமாக பரவி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அந்த தாக்கம் இறுதியில் எந்த அளவு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது என்றால் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ, சுன்னத்தையும் ஜமாஅத்தையும் சஹாபாக்களின் ஜமாஅத்தையும் பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடிய மக்கள் அந்த தாக்கத்திற்கு ஆளாகிவிட்டார்கள். இறுதியில் எந்த கொள்கையை அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய மூத்த மக்கள் சஹாபாக்கள், தாபியீன்கள், தபூஉத் தாபியீன்கள், பிறகு இமாம்கள் ஏற்றிருந்தார்களோ அந்த கொள்கையை மாற்றி அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்ற அந்த சிறப்பிற்குரிய சமுதாயத்திற்கு புதிய கொள்கையை, கிரேக்க தத்துவங்களின் அடிப்படையில் அமைந்த கொள்கைகளை புகுத்தி இதுதான் சரியானது, இதை ஏற்க மறுத்தவர்களையெல்லாம் பலவிதமான குற்றச்சாட்டுகளை கூறி, உதாரணத்திற்கு இவர் அல்லாஹ்விற்கு ஓமை கற்பித்து விட்டார், அல்லாஹுவை படைப்பினங்களுக்கும் ஒப்பாக்கி விட்டார் என்றெல்லாம் கூறி, யார் சஹாபாக்களின் அடிப்படையில் ஈமான் கொண்டார்களோ குர்ஆன் சுன்னாவை அல்லாஹ்வின் பண்புகளை அவர்களை எல்லாம் முஷப்பிஹா, அல்லாஹ்வை ஒப்பிட்டவர்கள், அல்லாஹ்விற்கு உதாரணம் கூறியவர்கள், அல்லாஹ்விற்கு உடல் அமைப்பை கூறியவர்கள் காஃபிர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பின்னால் வந்த அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தின் பெயரிலே உள்ள மக்கள் ஒரு பெரிய குற்றச்சாட்டை ஏற்படுத்தினார்கள். ஆகவேதான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஒரு பகுதியை அமைத்து உண்மையான அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய கொள்கை எப்படி இருந்தது, அவர்கள் எப்படி அல்லாஹ்வை நம்பினார்கள் என்று விவரிக்க வேண்டிய ஒரு கடமையை அவர்கள் நமக்கு செய்து கொடுத்திருக்கிறார்கள். சரி, இப்ப நம்ம இன்றைய பாடத்துக்குள்ளாக போவோம். இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு என்ன? சூரா அன்-நிசாவுடைய 134வது வசனம். وَكَانَ اللَّهُ سَمِيعًا بَصِيرًا. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பாடத்திற்கு தலைப்பிடும் போது அவர்களுடைய முறை எப்படி இருக்கும் என்பதை நாம் இதற்கு முன்பு உங்களுக்கு கூறியிருக்கிறோம். சில நேரங்களில் குர்ஆன் வசனத்தையே தலைப்பாக்கி விடுவார்கள், சில நேரங்களில் ஹதீஸை தலைப்பாக்குவார்கள், சில நேரங்களில் சஹாபாக்களின் கூற்றுகளை, சில நேரங்களில் தாபியீன்களின் கூற்றுகளை, சில நேரங்களில் அவர்களுடைய இஜ்திஹாதை, சில நேரங்களில் மாற்றார்கள் கூறக்கூடிய அந்த மாறுபட்ட கருத்தை தலைப்பாக்கிவிட்டு அதற்கு மாற்றமான ஹதீஸை கொண்டு வந்து அவர்களுடைய கூற்று தவறு என்பதை நிரூபிப்பார்கள். இங்கே இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குர்ஆனுடைய வசனத்தை தலைப்பாக ஆக்கினார்கள். தலைப்பு இந்த குர்ஆனுடைய வசனத்தின் கருத்து என்ன? வகானல்லாஹு சமீஅன் பஸீரா, அல்லாஹ் இருக்கின்றான். இப்ப கான என்பது அரபியிலே மாதி, அதாவது கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை, கான இருந்தது இருந்தான். ஆனால் அது அல்லாஹுடைய சிஃபத்துகளோடு, அல்லாஹுடைய பண்புகளோடு அந்த கான என்ற வார்த்தை வரும்போது இஸ்திம்ரார், தொடர்ச்சியை குறிக்கும். கான ஐ லம் யஸல், அல்லாஹ் இருக்கின்றான், முன்பும் இருந்தான், இப்போதும் இருக்கின்றான், இனியும் இருப்பான். சமீஅன், நன்கு கேட்கக்கூடியவனாக, பசீரன், உற்று நோக்கக்கூடியவனாக, நன்கு பார்க்கக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கின்றான். இதுதான் தலை. இதற்கு அடுத்து ஆமஷ் தமீம் அவர்கள் மூலமாக, அவர் உர்வாவின் மூலமாக, உர்வா ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியையும் தலைப்புக்குள் கொண்டு வருகிறார்கள். சரி, அதுல என்ன வருகிறது? ஒரு சம்பவத்தை முன்னிட்டு ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள். அந்த சம்பவத்தை இன்ஷால்லா பின்னால் விவரமாக பார்ப்போம். அல்லாஹு தாலாவிற்கே எல்லா புகழும், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய கூற்று. அவன் எத்தகையவன்? அவனுடைய அந்த கேட்கும் ஆற்றல், செவி திறன் எல்லா சப்தங்களையும் சூழ்ந்திருக்கிறது, எல்லா விதமான சப்தங்களையும் அது விசாரமாக்கி கொண்டிருக்கிறது. அதாவது அல்லாஹ்வுடைய அந்த கேட்கும் திறனுக்கு வெளியில் எந்த சப்தமும் சென்றுவிட முடியாது, எல்லா சப்தங்களையும் கேட்கக்கூடிய அளவிற்கு விசாரமான ஆற்றல் அல்லாஹ்வுடைய கேட்கும் ஆற்றல். உலக மக்கள் அனைவரின் சப்தங்களையும், பறவைகளின் சப்தங்களையும் மிருகங்களின் சப்தங்களையும் புழு பூச்சிகளின் சப்தங்களையும் கடலிலே வாழக்கூடிய மீன்களுடைய சப்தங்களையும் இன்னும் நம் கண்ணுக்கு தெரிகின்ற தெரியாத அத்தனை படைப்புகளும் ஒரே நேரத்திலே சப்தமிட்டாலும் ஒவ்வொரு பொருளுடைய ஒவ்வொரு உயிரினத்தினுடைய சப்தத்தையும் தனித்தனியாக அறியக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்வுடைய ஆற்றல். ஒன்றை கேட்பதால் ஒன்று அவனுக்கு தவறிவிடாது. படைப்புகள் எல்லாம் ஒன்று கூடி கேட்பதால் அவனுக்கு குழப்பமும் ஏற்பட்டு விடாது. இது யாருடைய சப்தம், இது யாருடைய கோரிக்கை என்று எந்த குழப்பமும் அல்லாஹ்வுக்கு ஏற்பட்டு விடாது. சரி, இந்த வார்த்தையை யார் சொல்கிறார்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அதாவது அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஸ்அஅ ஸம்உஹுல் அஸ்வாத். அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அவனுடைய அந்த கேட்கும் ஆற்றல் எல்லா சப்தங்களையும் சூழ்ந்திருக்கிறது, விசாலமாக்கிக் கொண்டிருக்கிறது. அப்ப இந்த இடத்துல இன்னொரு கருத்தையும் நீங்கள் தெரிந்து கொண்டு செல்ல வேண்டும். அல்லாஹுவை அவனுடைய தகுதிக்கு ஏற்ப நமது வார்த்தைகளை கொண்டும் புகழலாம். குர்ஆனில் வந்திருக்கின்ற அந்த அமைப்பிலும் அல்லாஹுவை புகழலாம். ஹதீஸிலே வந்திருக்கக்கூடிய வார்த்தைகளை கொண்டும் அல்லாஹுவை புகழலாம். குர்ஆன் ஹதீஸில் வந்திருக்கின்ற அடிப்படையில் உள்ள நமது வார்த்தைகளை கொண்டும் அல்லாஹுவை புகழலாம். இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பயன்படுத்துகின்ற இந்த புகழ்ச்சி இருக்கிறதே அவர்களுடைய வார்த்தையில். அல்லாஹ் எவ்வளவு புகழுக்குரியவன், அவனுடைய கேட்கும் ஆற்றலும் எல்லா சப்தங்களையும், அது மென்மையாக இருந்தாலும் சரி, அதிகமான சப்தமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு ஆழத்தில் இருந்தாலும் சரி, எங்கே மறைந்திருந்தாலும் சரி, நமக்கு மறைந்திருந்தாலும் சரி, அவன் அதை கேட்கின்றானே. இதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய அந்த வசனத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஓதி காட்டுகின்றார்கள். ஒரு சம்பவத்தை முன்னிட்டு வரக்கூடிய வசனம், கத் சமிஅ அல்லாஹு கவுலல் லதீ துஜாதிலுக ஃபீ ஜௌஜிஹா. நபியே, உங்களிடத்தில் தனது கணவன் விஷயத்திலே தர்க்கம் செய்கின்ற அந்த பெண்ணின் சப்தத்தை, பெண்ணின் கூற்றை, பேச்சை அல்லாஹ் திட்டமாக தெளிவாக கேட்டுவிட்டான். சரிங்களா? இந்த சம்பவத்துக்கு நம்ம பின்னாடி போவோம். இதுவரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப நாம் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம்? அல்லாஹுவை நாம் ஈமான் கொள்வது, அல்லாஹுவை அவனுடைய சிபத்துகளோடு ஈமான் கொள்வது, அந்த சிபத்துகளில் இரண்டு சிபத்துகளை இமாம் புகாரி ரஹிமஹுல்லா இங்கே பதிவு செய்கிறார்கள். அஸ்மா வல் பஸர், அல்லாஹ்வுடைய கேட்கும் ஆற்றல், அல்லாஹ்வுடைய பார்க்கும் ஆற்றல். புரியுதுங்களா? கேட்பது பார்ப்பது, இந்த இரண்டும் அல்லாஹ்வுடைய அழகிய பண்புகளில் உள்ள பண்புகளாகும். இந்த பண்புகள் அல்லாஹ்விற்கு உள்ளன என்று குர்ஆன் கூறுகிறது. இப்போது இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் பாடத்தின் தலைப்பிலே வைத்த அந்த வசனம், ஹதீஸ் கூறுகிறது. அடுத்து நாம் பார்க்க போகிறோம், இந்த உம்மத்துடைய மூத்த மக்கள் சஹாபாக்கள் தாபிஈன்கள் அப்படித்தான் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அறிவும் அதைத்தான் சொல்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கக்கூடியவன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்க்கக்கூடியவன் என்பதை தெளிவான ஒரு மனிதனுடைய புத்தியும் அறிவும் அதை ஏற்றுக்கொள்கிறது, நம்பிக்கை கொள்கிறது. ஆகவே இந்த இரண்டு தன்மைகளை யார் மறுப்பாரோ அவர் குர்ஆனுடைய வழியை விட்டும் சுன்னாவுடைய வழியை விட்டும் வழிகட்டவர், வழி தவறியவர், சஹாபாக்களுடைய வழியிலிருந்து அப்பாற்பட்டு சென்றவர். அப்ப எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லாமல், எந்த விதமான மறுப்பும் இல்லாமல் இந்த இரண்டு சிபத்துகளை நாம் அல்லாஹ்விற்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி? இதற்கு முன்பு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசக்கூடியவன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிந்தவன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குத்ரத் ஆற்றல் உள்ளவன் என்ற சிபத்துகளை பற்றி எல்லாம் பேசினமோ அதுபோன்று இந்த ரெண்டு சிபத்துகளும் அல்லாஹ்விற்கு இருக்கிறது. இந்த ரெண்டும் சிஃபாத்து கமாலின் லா நக்ஸஃபீஹா, அதாவது பண்புகளிலே இரண்டு விதமான பண்புகள். ஒரு பண்பு முழுமைத்துவத்தை, கண்ணியத்தை, உயர்வை, மதிப்பை, மரியாதையை, ஒரு முழுமைத்தன்மையை, ஒரு உயர்வை, ஒரு பரிபூரணத்தை காட்டக்கூடிய பண்புகள். இன்னொரு வகையான பண்புகள் பலவீனத்தை, குறையை வெளிப்படுத்தக்கூடியவை, இப்ப ஒரு மனிதனை பார்த்து அவர் நன்கு பார்வை உள்ளவர் என்று சொன்னால் அது ஒரு முழுமையை உயர்வை காட்டக்கூடிய பண்பா இல்லையா? உயர்வை காட்டக்கூடிய பண்பு. ஒரு மனிதனை பற்றி அவர் குருடர் என்று சொன்னால் அது அவருடைய குறையை குறிக்கக்கூடிய பண்பு. ஒரு மனிதனை பற்றி அவர் நன்கு கேட்கும் திறன் பெற்றவர், கூர்மையான கேட்கும் திறன் பெற்றவர் என்று சொன்னால் அது அவருடைய கண்ணியத்தை முழுமை காட்டக்கூடிய பண்பு. அவர் செவிடர், அவருக்கு காது கேட்காது என்று சொன்னால் அது அவருடைய குறையை காட்டக்கூடிய பண்பு. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு இந்த சம பசர் என்ற இரண்டு தன்மைகளை ஏற்றுக்கொள்வது நல்ல கவனமா புரிஞ்சுக்கிட்டு வரணும். அல்லாஹுவிற்கு சம பசர் என்ற இந்த இரண்டு தன்மைகளை ஏற்றுக்கொள்வது அல்லாஹுவிற்கு நிறைவை ஏற்றுக்கொள்வதா அல்லது குறைவை கற்பிப்பதா என்றால் நிறைவை கற்பிப்பது, நிறைவை ஏற்றுக்கொள்வது, குறைவை கற்பிப்பதல்ல. குறைவு எது? கேட்கும் ஆற்றல், பார்க்கும் ஆற்றல் இல்லாமல் இருப்பதுதான் குறைவு. நஃப்ஸு எதிலே, ஐபு எதிலே? கேட்கும் ஆற்றலும் பார்க்கும் ஆற்றலும் இல்லாமல் இருப்பதுதான் குறைவு. கேட்கும் ஆற்றலும் பார்க்கும் ஆற்றலும் இருப்பது ஒரு நிறைவை சுட்டிக்காட்டக்கூடியது. ஆனால் சிலருடைய அறிவுக்கோ இந்த சம பசர், அல்லாஹ் சமீய பிஸ்மை பசீர் பிபசரி, அல்லாஹ் கேட்பவன் அவனுக்கு கேட்கும் ஆற்றல் இருக்கிறது, அந்த ஆற்றலை கொண்டு கேட்கிறான். அல்லாஹ் பசீர், பார்ப்பவன் பார்க்கும் ஆற்றலை கொண்டு அவன் பார்க்கிறான் என்ற அல்லாஹ்வுடைய உயர்ந்த இந்த இரண்டு பண்புகள் சிலருடைய அறிவுக்கு அவனுக்கு குறையை கற்பிப்பதாக தெரிகிறது. மஹாதல்லாஹ், அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹுவை சமீஅ என்று ஏற்றுக்கொள்ள கூடாது, பசீர் என்று ஏற்றுக்கொள்ள கூடாது. ஏன்? அப்ப சமீஅ பசீர் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகிறானே, ஒரு வசனங்களா, நூற்று கணக்கான வசனங்கள் ஹதீஸிலே வருகிறது. அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது என்றால் அங்கே அவர்கள் தஅவீல் செய்கிறார்கள். சமீஅ பசீர் என்ற அந்த இரண்டு அல்லாஹுவின் அழகிய திருப்பெயர்களை தஅவீல் மாற்றுகிறார்கள். எப்படி? அதாவது இந்த சமீஅ பசீர் என்பதை அலீமுடைய அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும், அறிந்தவன். எப்படி? கேட்பவன் பார்ப்பவன் என்ற அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ளக் கூடாது. ஏன்? கேட்பவன் பார்ப்பவன் என்ற நேரடி அர்த்தத்திலே எடுத்துக்கொண்டால் அது அல்லாஹுவிற்கு குறையை கற்பிப்பதாக ஆகிவிடும். மஹாதல்லாஹ். இப்ப கொஞ்சம் நின்று கொண்டு அவங்க எப்படி இதை விளங்கினாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்க எப்படி இதை விளங்கிட்டு இதை மறுத்தாங்க பாருங்க. அதாவது இப்ப கேட்பது, செவிமடுப்பது என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப ஒரு சப்தம், ஒரு ஒலி, அது காதனுடைய அந்த துவாரத்தின் வழியாக உள்ளார போய் அங்க உள்ள செவிப்பறையில அது மேல படணும். அதுக்கு பிறகுதான் அந்த கேட்கும் ஆற்றல் அங்க வேலை செய்யும். சரி, அப்ப பார்ப்பது என்றால் என்ன? அப்ப அங்க ஒரு பொருள் இருக்கணும், நம்முடைய கண்ணிலிருந்து ஒளி போய் அந்த பொருள் மேல பட்டு அந்த பொருளை நம்ம புரிஞ்சுக்கணும். இது என்னங்க, இது இதெல்லாம் படைப்புகளுடைய தன்மை ஆயிடுச்சு. எப்படி? இதெல்லாம் படைப்புகளுடைய தன்மை ஆயிடுச்சு. அப்ப அல்லாஹ்வுக்கு உறுப்புகள் இருக்குதா? அல்லாஹ்வுக்கு உறுப்புகள் இருக்குதா? இப்படிப்பட்ட இந்த குணங்களிலிருந்து அல்லாஹ் தஆலா பரிசுத்தமானவன் ஆயிற்று. புரியுதா? எனவே நாம் இப்படி இந்த சிபத்துகளை ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ்விற்கு உறுப்புகளை கற்பித்ததாக ஆகிவிடும். எனவே நம்ம இந்த சிபத்துகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளக் கூடாது. அலீம், இந்த சிபத்துகளுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அறிந்தவன். அல்லாஹ்வுக்கு நம்ம பேசுறது தெரியும், அல்லாஹ்வுக்கு நம்ம இருக்கிறது தெரியும் என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர, சமீஅ என்பதை, பசீர் என்பதை சமீஅஹ பசீராக ஏற்றுக்கொள்ளக் கூடாது. புரியுதுங்களா? அதாவது அல்லாஹ்விற்கு தெரியும், அறியும், அறிந்தவன், அவ்வளவுதான். கேட்கிறான், பார்க்கிறான் என்று நம்ம சொன்னா
அப்ப அவனுக்கு காது இருக்குதா, அந்த காதுல ஓட்டம் இருக்குதா, அந்த ஓட்டைக்குள்ளார சப்தம் உள்ளார போதா, அந்த செவி அறையில போய் நம்ம சப்தம் படுதா, அதுக்கப்புறமா அவனுக்கு அது காது கேட்குதா. இப்படி எல்லாம் அவர்கள் குதர்க்கம் செய்து இந்த சிபத்துகளை அவர்கள் மறுத்தார்கள். புரியுதா? இது அவங்க விளங்கின விளக்கம். இது எவ்வளவு தவறான விளக்கம் இது என்றால், இப்ப பாருங்க, அல்லாஹு ஸல்லி அலா நபியினா முஹம்மத், அல்லாஹ்வுடைய உள்ளமை அதிலே அவனுக்கு ஒப்பு ஓமை இருக்கிறதா? இல்லை. லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வஹுவ ஸமீஉல் பஸீர், அவனை போன்று எதுவும் கிடையாது, அவன் கேட்பவன் பார்ப்பவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். எப்படி அல்லாஹுவை அவனுடைய உள்ளமையில் நாம் படைப்புகளுக்கு ஒப்பிடுவதில்லையோ, அதுபோன்று அல்லாஹ்வுடைய சிபத்துகளை படைப்புகளுடைய சிபத்துக்கு ஒப்பிடாதீர்கள். அப்ப படைப்புகள் கேட்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்றால் அவங்களுக்கு காதுன்னு ஒண்ணு இருக்கணும், அதுக்குள்ளார சப்தம்னு உள்ளார ஒண்ணு போகணும், கண்ணுன்னு ஒண்ணு இருக்கணும், அதுக்குள்ளார அதுலிருந்து ஒளின்னு ஒண்ணு வெளியாகணும், அது படணும், அதுக்கப்புறமா புரியணும். இப்படி மனிதர்களுடைய சிபத்துகளை கொண்டு அல்லாஹ்வுடைய சிபத்தை நீங்கள் அளக்காதீர்கள், எடை போடாதீர்கள், ஒப்பிடாதீர்கள். எப்படி அல்லாஹ்வின் உள்ளமையை படைப்புகளின் உள்ளமையை கொண்டு உதாரணம் கூறாமல், ஒப்பிடாமல், படைப்புகளின் உள்ளமையை கொண்டு அதை விளக்காமல் ஏற்றுக்கொள்கிறோமோ, அதுபோன்று அல்லாஹ்வுடைய இந்த சிபத்தையும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னது போன்று நாம் ஏற்றுக்கொண்டால் எந்த பிரச்சனையும் வராது, எந்த பிரச்சனையும் வராது, முரண்பாடும் வராது. இதுக்கு முன்னாடி நிறைய சிபத்துகளுடைய விஷயத்திலே இந்த விவரத்தை நாம் சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறோம். இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, எந்த அளவு இது மோசமான கருத்து என்றால், இப்ப அல்லாஹுவை குருடனுக்கும் செவிடனுக்கும் சமமாக்குவது, இது அல்லாஹுவிற்கு சமீ பஸீர் கேட்பவன் பார்ப்பவன் என்ற அந்த சிபத்தை அல்லாஹுவிற்கு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அல்லாஹுவை யாருக்கு சமமாக்கியதாக ஆகிவிடும்? குருடனுக்கும் செவிடனுக்கும் சமமாக்கியதாக ஆகிவிடும். அல்லது மகாதல்லா அல்லாஹுவை செவிடன் என்று குருடன் என்று சொன்னதாக ஆகிவிடும். இப்ப என்னன்னு சொன்னா, உதாரணத்துக்கு ஒரு கண்ணு குருடானவருங்க, கண்ணு குருடான ஒருத்தர், அவருக்கு ரோஜா பூ செவப்பு நிறமா இருக்கும், அல்லது ரோஸ் கலர்ல இருக்கும், அல்லது வெள்ளை கலர்ல இருக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? ஏன் தெரியாது? தெரியும், வேற இடத்திலிருந்து கேட்டு அவர் தெரிந்து வைத்திருக்கலாம், பார்த்து தெரிந்தவர் அல்ல. புரிஞ்சுங்களே? அதே போல ஒருத்தருக்கு காதை செவிடுங்க, எந்த சத்தமும் கேட்காது, ஆனா அவருக்கு மக்கள் பேசினா சத்தம் வருங்கிறது தெரியுமா தெரியாதா? தெரியும். அதை அவர் அறிவு தனது அறிவை கொண்டு விளங்கி வைத்திருக்கிறார், ஆனா அவர் சத்தத்தை கேட்டதில்லை. ஒருவர் கண் தெரியாதவர் ரோஜா பூ இந்த கலர்ல இருக்கும், மல்லிகைப்பூ இந்த கலர்ல இருக்கும், சிவப்புன்னு ஒரு கலர்ல, வெள்ளன்னு ஒரு கலர்ல இருக்குங்கிறது அவர் தெரிஞ்சு வச்சிருக்கலாம், பிறகத்தில் படிச்சதன் மூலமாக கேட்டதன் மூலமா, ஆனா அவர் பார்த்திருக்க மாட்டார். அப்ப நீங்க சொல்ற மாதிரி அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டா வெறும் அலீமாகத்தான், அதாவது அனைத்தையும் அறிந்தவனாகத்தான் ஏற்றுக்கொண்டு கொள்ள வேண்டும், அவனை சமீ பஸீராக ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்றால் அல்லாஹ்வை ஒரு குருடனுக்கும் ஒரு செவிடனுக்கும் சமமாக்கி விட்டீர்கள். தான் பார்க்காத ஒன்றை வெறும் அதாவது இல்ம் என்ற அந்த சிபத்தை கொண்டு அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு குருடனுக்கும், தான் கேட்காத ஒன்றை அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு செவிடனை போன்று அல்லாஹுவை ஒப்பிட்டு விட்டீர்கள். ஆனால் அல்லாஹுவோ தனக்கு கேட்கக்கூடிய இல்ம் இருக்கிறது, அறிவு குதிரத் இருக்கிறது, பார்க்கக்கூடிய குதிரத் இருக்கிறது என்பதை கொண்டு தன்னை புகழ்கிறார். தன்னை தவிர பிற தெய்வங்களை வணங்கக்கூடிய மக்களை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் இகழ்கிறார்கள். எப்படி? நீங்கள் பார்க்காத ஒன்றை வணங்குகிறீர்களே, நீங்கள் கேட்காத ஒன்றை வணங்குகிறீர்களே என்று அந்த தெய்வங்களை வணங்கக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர்களும் அலைஹி முஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இகழ்ந்து பேசுகிறார்கள். அப்ப உங்களுடைய கருத்துப்படி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தூதர்களும் அல்லாஹ்வை புகழ்வதற்கு அர்த்தம் இல்லாம போயிடும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர்களும் அல்லாஹ் அல்லாத தெய்வங்களை பார்க்காதவை கேட்காதவை என்று இகழ்வதற்கும் அர்த்தம் இல்லாம போயிடும். புரிஞ்ச இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், அஸ்ஸமீஉ மன் லஹு ஸம்உன் யுத்ரிகு பிஹில் மஸ்மூஆத் والبصير من له بصر يدرك به يدرك به المرئيات. سميع என்றால் என்ன பொருள்? அவனுக்கு கேட்கும் செம ஆற்றல் இருக்கிறது, அதை கொண்டு அவன் சப்தங்களை எதையெல்லாம் கேட்க முடியுமோ அவற்றை எல்லாம் அவன் கேட்டுக் கொள்கிறான், செவிமடுத்துக் கொள்கிறான். அல்பசீர் பார்ப்பவன், பார்த்தல் என்ற ஆற்றல் உள்ளவன், அதன் மூலமாக பார்க்கப்படக்கூடிய வஸ்துக்களை எல்லாம் அவன் பார்த்துக் கொள்கிறான். இந்த பசீர் என்பதற்கு அல்லாஹ்விற்கு பயன்படுத்தும் போதும் இப்படித்தான் நாம் பயன்படுத்த வேண்டும். இப்படி அவனுக்கு கேட்கும் ஆற்றல் இருக்கிறது, அதை கொண்டு அவன் சப்தங்களை கேட்கிறான். அவனுக்கு பார்க்கும் பசர ஆற்றல் இருக்கிறது, அதை கொண்டு பார்க்கப்படக்கூடிய வஸ்துக்களை அவன் பார்க்கிறான். இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதை மிக தெளிவாக சொல்கிறார்கள், வகுல்லு மின்ஹுமா ஃபி ஹக்கில் பாரி சிபத்தும் காயிமத்தும் விராசிகி. இது அல்லாஹ்வுடைய உள்ளமையோடு சேர்ந்த சிபத். இது இருந்து அவனை பிரிக்க கூடாது. இன்னொரு சந்தேகம் என்ன வந்தது அவர்களுக்கு, அல்லாஹ்வுடைய சிபத்துகள்ல அவன் கேட்பவனா? அப்ப கேட்கிறதா இருந்தா ஏதாச்சும் ஒரு சப்தம் இருக்கணும், அப்பதான கேட்பவன் என்ற வார்த்தையை சொல்ல முடியும். பார்ப்பவன் என்றால் ஏதாவது பார்க்கப்படக்கூடிய ஒரு வஸ்து இருக்கணும், அப்பதான பார்ப்போன் என்று சொல்ல முடியும். அப்ப அல்லாஹ் ஒரு காலத்தில் இருந்தபோது எதுவுமே இல்லையே, காலல்லாமே குறி செய்வோம், அல்லாஹ் இருந்தால் அவனோடு எதுவும் இருக்கவில்லை அப்படிங்கும் போது என்ன சந்தேகம் இருந்துச்சு அல்லாஹ் கேட்கறதுக்கு? என்ன பொருள் இருந்துச்சு அல்லாஹ் பார்க்கறதுக்கு? அப்ப அல்லாஹுவை நீங்கள் கேட்பவன் பார்ப்பவன் என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டால், எப்போது எதுவும் இல்லை என்றிருந்த போது அல்லாஹ் மட்டும் இருந்தாலோ அப்போதும் நீங்கள் படைப்புகளை அல்லாஹோடு இருந்ததாக கற்பனை செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும், அது பெரிய ஷிர்க்காகி போயிடும். அதனால அந்த ஷிர்க்கிலிருந்து பாதுகாக்கிறதா இருந்தா நீங்க அல்லாஹுவை சன்னியா பசீர் என்று ஏற்றுக்கொள்ள கூடாது. எப்படிப்பட்ட அறிவு பாருங்க, அல்லாஹுவை அவன் கூறிய அடிப்படையில விளங்கிக் கொண்டால் அது ஷிர்க்கில கொண்டு போய் விட்டுருமா? அல்லாஹ் இருந்த போது எந்த பொருட்களும் இல்லை என்று நம்ப வேண்டிய இடத்துல இல்ல, அல்லாஹ் இருந்த போது வேற எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது, அப்பயும் ஏதாச்சும் இருந்துச்சுன்னு சொன்னாதான் இந்த ரெண்டு சிபத்தை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அப்ப அல்லாஹ் அவனை பற்றி அவன் சொல்வதற்கு அவனுக்கு ஞானம் இல்லை, நம்ம தான் அவனுடைய சிபத்தை பாதுகாக்கிறோம். இப்ப இன்று சில பேர் சொல்ற மாதிரி இப்படி சொல்லிட்டா அல்லாஹுக்கு இலக்காகி போயிடும், இப்படி சொல்லிட்டா இஸ்லாமிய அடிப்படைக்கு முரணாகி போயிடும், அல்லாஹை பாதுகாக்கணும், நம்ம மார்க்கத்தை பாதுகாக்கணும். யார் பாதுகாக்கிறது? அல்லாஹுவை அல்லாஹ் கூறக்கூடிய விதத்தில் ஏற்றுக்கொள்வதுதான் அல்லாஹுடைய சிபத்துகளை பாதுகாப்பது, அதுதான் நம்முடைய ஈமானை பாதுகாப்பது. சரி, இப்ப அடுத்து போவோம் பாருங்க. அல்லாஹு ஸல்லி அலா நபியினா முஹம்மத். அடுத்து சில ஆதாரங்களை அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டு போறோம். குர்ஆன்ல இந்த சமீஅ பசீர் என்பது ஒரு இடத்துல நூற்றுக்கணக்கான இடங்கள். உதாரணத்துக்கு சூரா நிசாவுடைய வசனம் இன்னல்லாஹ கான சமீஅன் பசீரா 58வது வசனத்திலே, சூரா நிசாவுடைய அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா நிச்சயமாக பார்ப்பவனாக கேட்பவனாக இருக்கிறான். அதே போல அதுல 134 வகான அல்லாஹு சமீஅன் பசீரா, அல்லாஹ் கேட்பவனாக பார்ப்பவனாக இருக்கிறான். அதே போல சூரா அல் ஹஜ்ஜில் 61வது வசனத்தில் அல்லாஹு தஆலா இரவை பகலிலே நுழைக்கிறான், பகலை இரவிலே நுழைக்கிறான். அல்லாஹ் சமீஉன் பசீர், அல்லாஹ் கேட்பவன், அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் கேட்பவன் பார்ப்பவன். இன்னஹு ஹுவஸ் சமீஉன் பசீர், நிச்சயமாக அவன்தான் மிக துல்லியமாக கேட்பவன், மிக கூர்ந்து பார்ப்பவன், துல்லியமாக கேட்பவன், கூர்ந்து பார்ப்பவன். அவனுடைய பார்வைக்கும் அவனுடைய செவிக்கும் எந்த ஒன்றும் சமமாக முடியாது. இன்னல்லாஹ் சமீஉன் பசீர், இந்த மாதிரி நிறைய வசனங்களை அடுக்கிக் கொண்டே வருகிறார்கள். அப்ப இந்த மாதிரி குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு இந்த இரண்டு சிபத்துகளும் இருக்கின்றன என்பதை நமக்கு வலியுறுத்துகின்றன, நமக்கு உதாரணமாக நமக்கு அல்லாஹ்வுடைய பண்புகளை விவரிக்கின்றன. அப்ப இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை சொன்னோம். அப்ப அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர்களும் இந்த ரெண்டு சிபத்தும் இல்லாத இந்த ரெண்டு சிபத்துகளும் இல்லாத பொய்யான தெய்வங்களை மக்கள் வணங்கியதை இகழ்ந்தார்கள். அப்படி நீங்க இந்த ரெண்டு சிபத்தை அல்லாவுக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அப்படி இகழ்ந்ததற்கு அர்த்தமே இருக்காது. இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, சூரா அஆராஃப்ல 194-195 வசனத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறார், இன்னல்லதீன தத்ஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாரையெல்லாம் நீங்கள் அழைக்கிறீர்களோ வணங்குகிறீர்களோ, இபாதுன் அம்சாலுக்கும், அவர்கள் உங்களை போன்ற எனது படைப்புகள் தான், ஃபதுஊஹும், அவர்களை நீங்கள் அழையுங்கள், அவர்களிடத்தில் நீங்கள் கேளுங்கள், ஃபல்யஸ்தஜீபூலக்கும், அவர்கள் உங்களுக்கு பதில் அளிக்கட்டும், உங்கள் தேவைகளை அவர்கள் நிறைவேற்றி காட்டட்டும். ஃபல்யஸ்தஜீபூலக்கும் சொன்னா கூப்பிட்டோட பதில் கொடுக்கறது இல்ல, நான் இருக்கிறேன், அதுவும் வரும் தேவைகளை நிறைவேற்றுவது. இப்ப இந்த ரெண்டு அர்த்தமும் தெரியாததுனாலதான் ரெண்டு விஞ்ஞானிகளும் சண்டை போடும் பொழுது பிரச்சனைக்கு ஆளான. ஒருத்தர் அல்லாஹ்தான் உதவி செய்பவன், அழைப்பை கேட்கக்கூடியவன் சொன்னார், கருத்து சரி, ஆனா அதுக்கு விளக்கம் என்ன? அதாவது அல்லாஹ் அல்லாதவர்களை அழைக்கிறாங்கல்ல, அப்துல் காதர் ஜிலானியோ அல்லது அவங்களையோ அழைக்கிறாங்கல்ல, அழைக்கிறது கூடாது, அது தெளிவான விஷயம். அந்த விவாதத்தில் வைத்துக் கொண்டு அப்துல் காதர் ஜிலானியை அழைத்தா உடனே வந்து உதவி செய்வாங்கன்னு இருக்குதா? நீங்க சொல்றீங்கள, அவங்க கேட்பாங்கன்னு சொல்றீங்களே, எங்க நாங்க கூப்பிடுறோம் அவங்களை வர சொல்லுங்க பாக்கலாம், எங்க நாங்க கூப்பிடுறோம் அவங்களை பதிலளிக்க சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு இந்த அறிவாளி சொல்ல, அந்த அறிவாளி அதுக்கு மேல, அப்படியா அல்லாஹ் சொல்றாங்கல்ல கூப்பிட்டா பதில் அளிப்பேன், நான் அல்லாஹ் கூப்பிடுறேன் அல்லாஹ் பதில் அளிக்கணும் காலிட்டு பாக்கலாம். இவர் சொல்றாரு, அப்துல் காதர் ஜிலானியை கூப்பிட்டா உதவி செய்வேன்னு நீங்க சொல்றீங்கல்ல, நான் அப்துல் காதர் ஜிலானின்னு கூப்பிடுறேன், எனக்கு வந்து உதவி செஞ்சு காட்டணுமே, அவர் என் பேச்ச கேட்கட்டுமே அப்படின்னு சொல்ல, இவரு சொல்ல எப்படி அல்லா கூப்பிட்டா பதில் அளிப்பான்னு சொல்றீங்கல்ல, நான் அல்லாஹ்னு கூப்பிடுறேன், எனக்கு அல்லாஹ் பதில் அளிக்கட்டுமே, கேட்க மாட்டேங்குது அல்லாஹ் சொல் பதில். ரெண்டு பேரும் முஸ்லீம்கள், ரெண்டு பேரும் விஞ்ஞானிகள். விஞ்ஞானிகள் எப்படி குஃப்ரிலே ஆழமாக செல்கிறார்கள் பாருங்கள், நல்லா பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் உங்களை போன்று நான் படைத்த படைப்புகள் தான், அவர்களை நீங்கள் அழையுங்கள், அவர்கள் உங்களுக்கு பதில் அளிக்கட்டும். குர்ஆனுடைய வசனத்தை அந்த காலத்து அரபு காபிர்கள் கூட நல்லா விளங்கி வச்சிருந்தாங்க, ஏன்னா இந்த வசனத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டினப்ப எந்த காபிரும் அல்லாவு கூப்பிடுற அல்லாவுடைய சத்தம் கேட்டுதான் எனக்கு காட்டுங்கன்னு யாருமே சொல்லல. ஏஸ்தீபுலக்கும், அவர்கள் உங்களுக்கு பதில் அளிக்கட்டும் என்றால் நீங்கள் கேட்கக்கூடிய அந்த கோரிக்கையை தேவையை அவர்கள் நிறைவேற்றி காட்டட்டும். புரியுதுங்களா? அதை அவர்களும் சரியாக விளங்கி வைத்திருந்தார்கள், சொல்லக்கூடிய நோக்கம். அடுத்து அல்லாஹ் சொல்கிறார், அலகும் அர்ஜுனும், சரி நீங்க வணங்குறீங்களே, கால அந்த காலை வச்சு நடக்க முடியுமா? கை இருக்குல்ல, நீ வணங்கக்கூடிய தெய்வங்களுக்கு அந்த கையை அள பிடிக்க முடியுமா? அல்லஹும் அயுனும் யப்ஸுருன பிஹா, கண்ணு இருக்குல்ல, அந்த கண்ணை கொண்டு பார்க்க முடியுமா? அல்லஹும் ஆதானும் யஸ்மஊன பிஹா, காது இருக்குல்ல, அந்த காதை கொண்டு கேட்க முடியுமா? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்காத பார்க்காத அந்த தெய்வங்களை வணங்குகிறீர்களே என்று முஷிரிக்குகளை இகழ்ந்துட்டு, நீ கடைசியில மூமின் அல்லாவை நம்பிக்கை கொள்றோம்னு சொல்ற, அந்த அல்லாவுக்கு கேட்கக்கூடிய ஆற்றல் இல்லை, பார்க்கக்கூடிய ஆற்றல் இல்லைன்னு சொல்ற, எதை கொண்டு அல்லாஹ் பொய்யான தெய்வங்களை இகழ்கிறானோ அந்த பொய்யான தெய்வங்களுக்கு அல்லாவை சமமாக்குகிறாயே, மஹாஅல்லாஹ். அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை பற்றி வரக்கூடிய அத்தனை வசனங்களையும் இந்த கருத்து ரொம்ப தெளிவா இடம்பெறும். உதாரணத்துக்கு சூரா மரியம்ல 42வது வசனத்தை பாருங்க, தனது தந்தையை பார்த்து கேட்கிறார்கள், யா அபதி, என் தந்தையே, லிம தஅபுத் மா லா யஸ்மஉ வ லா யுஸ்மஉ, கேட்காத பார்க்காத ஒன்றை தந்தையே நீ எப்படி வணங்குகிறாய்? அதாவது கேட்கும் ஆற்றலையும் பார்க்கும் ஆற்றலையும் உண்மையான இறைவன் ஒருவன், அவன்தான் வணங்கப்பட வேண்டியவன் என்பதற்கு ஆதாரமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நிரூபிக்கிறார்கள். புரியுதா இல்லையா? அல்லாஹ்வை தான் வணங்கணும், இந்த தெய்வங்களை வணங்கக்கூடாது என்பதற்கு எதை ஆதாரமாக வைக்கிறார்கள்? இந்த தெய்வங்களுக்கு கேட்கும் ஆற்றல் இல்லை, இந்த தெய்வங்களுக்கு பார்க்கும் ஆற்றல் இல்லை, இதை போய் நீங்க வணங்குறீங்களே அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? கேட்கும் ஆற்றல் உள்ள, பார்க்கும் ஆற்றல் உள்ள அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று அழைக்கிறார்கள். புரியுதா? கேட்காத பார்க்காததை வணங்காதீர்கள் என்றால் அதுக்கு எதிரில் என்ன அர்த்தம்? கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய உண்மையான இறைவனை வணங்குங்கள் என்று. அப்போ ஒரு நபி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தௌஹீதுடைய இல்மை கற்றுக் கொடுக்கப்பட்டவர்கள் அல்லாஹ்வின் பக்கம், தௌஹீதின் பக்கம் மக்களை அழைக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய இந்த இரண்டு பண்புகளை கூறி அழைக்கிறார்கள். புரியுதுங்களா? ஆனா நீங்க ஈமானின் பக்கம், தௌஹீதின் பக்கம் அழைக்கணும்னு சொன்னா இந்த ரெண்டு பண்புகளை மறுக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள். மஹாதல்லா. இப்ப இன்னும் கொஞ்சம் விவரமா நம்ம இந்த விஷயத்தை தெரிஞ்சு கொள்ள போறோம். ஏன்னு சொன்னா சில பேர் இப்படியும் புரிஞ்சுக்கிறாங்க. எப்படி அப்படின்னு சொன்னா, அதாவது இதுக்கு வந்து தஸ்வீர் அப்படின்னு வார்த்தை இதுக்கு அரபியல். புரியல சொல்றது, கொஞ்சம் நல்ல கவனமா கேளுங்க. ரெண்டு நிலைப்பாடு, ஒரு நிலைப்பாடு எடுத்துக்காது, ஏற்றுக்கொள்வது நம்புவது, இன்னொரு நிலைப்பாடு தஸ்வீர். அதாவது நமக்கு தெரியாதுங்க, அதை அப்படியே விட்டுருவோங்க அப்படிங்கிறது. ஒரு நிலைப்பாடு என்ன? இது உண்மை, இதுக்கு அர்த்தம் இதுதான், இதை நான் நம்பிக்கை கொள்கிறேன் அப்படிங்கிறது. இன்னொரு நிலைப்பாடு என்ன? இதுக்கு அர்த்தம் இதுதான், ஆனா நம்ம அந்த அர்த்தத்தை சொல்லக்கூடாது. இதுக்கு என்ன அர்த்தமோ அதை அல்லாஹ் அறிஞ்சுவேன், அப்படியே அல்லாஹ்ட்ட விட்டுருவோம், எதுக்கு நம்ம இதை பத்தி பேச அப்படிங்கிறது. இது பார்ப்பதற்கு ரொம்ப நல்ல கருத்து தானே அப்படின்னு தெரியும், ஆனா இதுவும் வருகிறது. இது ஒரு சில விஷயங்களில் தான் அந்த இல்மை அல்லாவிடத்தில் ஒப்படைத்து விடுவது. ஆனா இந்த அல்லாவிடத்தில் ஒப்படைத்து விடுவது என்ற இந்த தன்மை இருக்குது, இதை சரியத்துல எல்லாத்திலையும் கொண்டு வந்தீங்கன்னா அது வழிகேடா போயிடும். அப்ப அல்லாஹு தஆலா இல்மை அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்று எதையுமே சரியத்துல வைக்கல. எதை கேட்டாலும் எனக்கு தெரியாது அல்லாஹ்ட ஒப்படைச்சிரு, எதை கேட்டாலும் அல்லாஹ்ட ஒப்படைச்சிரு, அப்படிப்பட்ட ஒரு நிலையை அல்லாஹ் வைக்கல. இப்ப என்ன சொன்னா, ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு கண் இருக்கா? கண் இருக்கு. ஆனா அந்த கண்ணுங்கிற வார்த்தை இருக்குது, அது கண்ணா கண் இல்லையா அது என்னங்கிறது அல்லாஹ் தான் அறிஞ்சவன். அல்லாஹ்வுக்கு கை இருக்கா? எதுங்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது, அது கைதானா வேற ஏதாவதுமா அது அல்லாஹ் அறிஞ்சவன். இது பார்க்கறதுக்கு என்னமோ பெரிய விஞ்ஞான விஞ்ஞான கருத்து மாதிரி தெரியும், ஆனா மிகப்பெரிய வழிகேடு. என்ன? அல்லாஹ் எந்த மொழியில் இந்த வேதத்தை இறக்கினானோ அந்த மொழியில் இதற்குன்னு ஒரு அர்த்தம் இருக்குதா இல்லையா? அந்த அர்த்தத்தின் அடிப்படையில் தானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கினார்கள், அதைத்தான் சஹாபாக்கள் விளங்கினார்கள். அந்த இடத்தில் அந்த வார்த்தைக்கு அந்த அர்த்தத்தை விளங்கக்கூடாது, அந்த உண்மை அல்லாஹ்விடத்துல ஒப்படைச்சிடணும். இப்ப எதுன்னு வர இடத்துல நீங்க எதுன்னு விளங்கிக்காதீங்க, அந்த எதுங்கிற இன்மை அல்லாஹ்விடத்துல ஒப்படைச்சிருங்கன்னு சொன்னா அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று விளக்கி இருக்க வேண்டுமா இல்லையா? அப்படி விளக்காம போனா எங்கே விளக்க வேண்டுமோ அங்கே விளக்கத்தை விட்ட குற்றத்திற்கு ஆளாகி விடுவார்கள். ஆனால் நபிமார்கள் அப்படிப்பட்ட குற்றத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். விளக்கம் தர வேண்டிய இடத்திலே விளக்கம் தராமல் சொல்வது நபியினுடைய பண்பு கிடையாது, நபிமார்களுடைய பண்பு கிடையாது. அப்ப ஒரு கூட்டம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, சரிங்க இப்படிதான் நம்ம சொன்ன உடனே கொஞ்சம் இறங்கி வந்து சரி சமீர்னு ஏத்துப்போம், நம்ம போனா போது இந்த ஏத்துக்கிற மாதிரி பசீர்னு ஏத்துப்போம். ஆனா சமீருக்கு நம்ம அர்த்தம் சொல்ல வேணாம், பசீருக்கு நம்ம அர்த்தம் சொல்ல வேணாம். எதுக்கு நம்ம அர்த்தம் சொல்லிக்கிட்டு ஏதாவது மாசமா போயிட்டா? தப்பி இந்த நிலைப்பாடு தப்பி. புரியுதுங்களா? சொல்லட்டுமா? ஏன் தப்பு அப்படின்னு சொன்னா, அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிவிக்கிறார்கள், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக ஸஹீஹான ஹதீஸ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் وَكَانَ اللَّهُ سَمِيعًا بَصِيرًا. சூரா நிசாவுடைய 134வது வசனத்தை ஓதுறாங்க. மிம்பர்லயோ அல்லது மக்களுக்கு நசிஹா செய்யும் போது ஒரு நேரத்தில் இந்த வசனத்தை ஓதுறாங்க. இந்த வசனத்தை தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் தலைப்பாக வைத்து விட்டு பாடத்த ஆரம்பிக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை ஓதிவிட்டு அல்லது ஓதிக்கொண்டே فوضع إبهامه على أذنه والتي تليها على عينه وقال رأيت رسول الله صلى الله عليه وسلم يقرأ ويضع إصبعيه. وكان الله سميعا بصيرا. அல்லாஹ் கேட்பவனாக இருக்கிறான், பார்ப்பவனாக இருக்கிறான், சமீஆக பசீராக இருக்கிறான் என்ற வசனத்தை ஓதிக்கொண்டே சமீஅ என்று சொல்லும் பொழுது தனது கட்ட விரலை காதிலும், பசீர் என்று சொல்லும் பொழுது தனது ஆட்காட்டி விரலை கண்ணிலும் வைத்து இஷாரா செய்தவர்களாக சொன்னார்கள். தனது இந்த வசனத்தை ஓதிக்கொண்டு தனது இரண்டு விரல்களையும் ஒன்றை காதிலும் ஒன்றை கண்ணிலும் வைத்து சுட்டிக்காட்டி கொண்டு அறிவுறுத்தினார்கள். என்ன அர்த்தம் இருக்கு? சமீஅ என்றால் நீங்க அதுக்கு வந்து கேட்பவன் என்ற அர்த்தத்தை தான் புரிய வேண்டுமே தவிர, எப்படி நம்ம காதால கேட்கிறோமோ அதே போல அல்லாஹ் கேட்கிறான். நம்ம எப்படி கண்ணால பார்க்கிறோமோ அதே போல அல்லாஹ் அவனுடைய கண்ணை கொண்டு பார்க்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய காதை கொண்டு கேட்கிறான். அந்த காது எப்படி இருக்கும், கண்ணு எப்படி இருக்கும், நீங்க கேட்கப்படாது. அல்லாவுக்கு கேட்கக்கூடிய காது இருக்கிறது, அல்லாவிற்கு பார்க்கக்கூடிய கண் இருக்கிறது. எப்படி அல்லாஹுவை உள்ளமைக்கு ஒப்பு அல்லாவுடைய உள்ளமை படைப்புகளுக்கு ஒப்பிடக்கூடாதோ அது போன்று அல்லாவிற்கு பயன்படுத்தப்பட்ட இந்த சிபத்துகள், கண் என்ற சிபத்து, காது என்ற சிபத்திலே நீங்கள் படைப்புகளை ஒப்பிடாதீர்கள், படைப்புகளுக்கு படைப்புகளை கொண்டு விளக்கம் சொல்லாதீர்கள். புரிஞ்சுச்சா இல்லையா? அப்ப இந்த இடத்துல சமீஅ பசீர் என்பதற்கு இதுக்கு அந்த அர்த்தத்தை கொடுக்கக்கூடாது, அலீம் என்ற அர்த்தத்தை தான் கொடுக்கணும்னு சொன்னாலோ, அல்லது சமீஅ பசீருடைய அந்த அர்த்தத்தை நம்ம சொல்லக்கூடாது, அது அல்லாஹ்வுக்கு என்ன அர்த்தமோ அந்த அர்த்தம் எப்படி அலிஃப்லாமீம்னு சொல்லுவாங்க, அங்க அப்படித்தான் சொல்லணும். எப்படி அலிஃப்லாமீம் சொல்லும் பொழுது அல்லாஹு அஅலமு பிமுராதிஹி லிதாலிக, இந்த அலிஃப்லாமீம் என்பதற்கு அல்லாஹ்வுக்கு என்ன நோக்கமோ அதை அல்லாஹ்வே மிக அறிந்தவன் என்று அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. புரியுதா? ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமீஅ என்பதற்கு இதை சொன்னார்கள்? காதல நம்ம கேட்கிறோமா இல்லையா? பசீர் என்று சொல்லும் பொழுது கண்ணின் பக்கம் சுட்டி காட்டி சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய சித்தத்துகளை சொல்லும் பொழுது உதாரணங்களை அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கூறியிருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த மாதிரி உதாரணத்தை நம்ம சொன்னோம்னா இந்த ஹதீஸ் தெரியாதவங்க நம்மளை எல்லாம் என்ன சொல்வார்கள்? முஷபிஹான முஜஸ்ஸிமா, அல்லாஹ்வுக்கு படைப்பினங்களை ஒப்பிட்டு விட்டார்கள், அல்லாஹ்வுக்கு ஜிஸ்ம் உடலை கற்பித்து விட்டார்கள் என்று மிகப்பெரிய பழிச்சொலை சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு நமக்கு தெளிவாக அந்த உதாரணத்தை தான் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ்விற்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன உதாரணங்களை சொன்னார்களோ அந்த உதாரணங்கள் சொல்வதில் எந்த தவறும் கிடையாது. ஏன் அல்லாஹுவை அல்லாஹ் மிக அறிந்தவன், அடுத்து அல்லாஹுவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் அறிந்தவர்கள். அப்ப இந்த ரெண்டு இந்த ஹதீஸ் நமக்கு மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறது அல்லாஹ்விற்கு சமீஅ பசர் என்ற சிபத் இருக்கிறது. இந்த சமீஅ பசீர் என்பதை அலீமுடைய அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ளக் கூடாது. அப்படி அலீமுடைய அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருந்திருந்தா அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதைய கண்ணைய சுட்டி காட்டியிருக்க மாட்டாங்க, அலீமுடைய அர்த்தத்தின் இடமாகிய கண்பை சுட்டி காட்டியிருப்பார். புரியுதா? என்ன அறிந்து கொள்ளுங்கள் என்பது கல்வுடைய சிபத்து. அப்ப சமீஅ பசீர் என்பதற்கு அலீமுடைய அர்த்தமாக இருக்குமே ஆனால் எங்கே சுட்டிக்காட்டி இருப்பார்கள்? கல்வி சுட்டிக்காட்டி இருப்பார்கள், காதையோ கண்ணையோ அல்லாஹ்வுடைய சுட்டிக்காட்டி இருக்க மாட்டார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமீஅ என்பதற்கு அதனுடைய அர்த்தத்தை தான் எடுத்துக்கொண்டார்கள், பசீர் என்பதற்கு அதனுடைய அர்த்தத்தை தான் எடுத்துக்கொண்டார்கள். அதே போல இன்னொரு ஹதீஸ் பாருங்க, அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் தான். இமாம் பைஹக்கி பதிவு செய்கிறார்கள். அதே போல இந்த ஹதீஸை உக்பா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அறிவிக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரிலே ஒரு முறை பேசிக் கொண்டிருந்த போது இன்ன ரப்பனா சமீஉன் பசீர், நமது இறைவன் நமது ரப்பு கேட்பவன் பார்ப்பவன் என்று கூறிய போது தனது கையை கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது கண்ணை சுட்டி காட்டினார்கள். அப்ப பார்ப்பது என்பதை நீங்க ஏதோ வேற ஒரு அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ளாதீங்க, அல்லது வேற ஒரு கருத்துல எடுத்துக்கொள்ளாதீங்க. பார்த்தல் என்றால் எப்படி கண்ணால பார்க்கிறோமோ அதே போல அல்லாஹ் அவருடைய கண்ணை கொண்டு பார்க்கிறான். ஆனா அல்லாஹ்வுடைய கண்ணை படைப்பினங்களுடைய கண்ணுக்கு ஒப்பிடாதீங்க, அல்லாஹ்வுடைய பார்வையை படைப்பினங்களுடைய பார்வைக்கு ஒப்பிடாதீங்க. அப்ப நம்முடைய கண்ணு எப்படி ஒரு காலம் வரைக்கும் வேலை செய்யும், அதுல என்னென்ன கண்டிஷன் தான் இருந்தாதான் வேலை செய்யும், அதுக்கு மேல அது வேலை செய்யாது. நம்முடைய பார்வையினுடைய அளவு எப்படி, நமக்கு முன்னாடி திரை இல்லைன்னா தெரியும், நமக்கு முன்னாடி ஒளி ஒரு அளவுல இருந்தா தெரியும், ஒளியே இல்லைனாலும் நமக்கு தெரியாது, ஒளி அதிகமானாலும் நமக்கு தெரியாது. இப்ப இந்த 1000 வாட் லைட் வந்து இவ்வளவு தூரத்துல இருந்தா நம்மளால பார்க்க முடியும், அதை கொண்டு வந்து இங்க வச்சோம்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்ப அல்லாஹ்வுடைய பார்வை அப்படிப்பட்டதல்ல, அவனுக்கு இருளோ ஒளியோ தூரமோ திரையோ தடையோ எதுவும் கிடையாது. நம்ம மண்ணுக்கு மேல உள்ளதான் பார்ப்போம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மண்ணுக்கு கீழே உள்ளதையும் பார்ப்போம், நம்ம கண்ணுக்கு முன்னாடி உள்ளதான் பார்ப்போம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு எல்லாம் முன்னாடிதான், அவனுக்கு எதுவும் மறையாது. இப்ப அல்லாஹுடைய அந்த படைப்புகளுக்கு ஒப்பிடாதீங்க. அல்லாஹ்வுடைய சுதர்சலாலித்திரம் சமீய பசீர் என்று சொல்லி முடிக்கும் பொழுது எதை சுட்டி காட்டினார்கள், கண்ணை தனது கண்ணை சுட்டி காட்டினார்கள். அப்ப இப்படித்தான் அல்லாஹ் நம்மளும் சுதர்சலாலித்திரம் சொன்னதுக்கு பிறகு அப்படி நம்புனா அது சிறுக்கா போயிடும், குப்புரா போயிடும், அல்லாவுக்கு அல்லாவுக்கு படைப்பினங்களுக்கு ஒப்பாக்குனதா போயிடும் சொன்னா, அப்ப நீங்க மார்க்கத்தை யாருக்கு சொல்லித்தருங்க? அடுத்ததாக இப்னு குதைமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதாவது அகீதாவை பயான் செய்யக்கூடிய மிக முக்கியமான இமாம்கள்ல இவங்க ஒருத்தன். அவங்க அஹ்லு சுன்னாவுடைய கொள்கையை சொல்கிறார்கள், லி ரப்பினா ஐனானி யுப்ஸிரு பிஹிமா மா தஹ்தா ஸரா, நமது ரப்புக்கு இரண்டு கண்கள் இருக்கின்றன, அந்த இரண்டு கண்களை கொண்டு அந்த சராசரங்களில் உள்ள அனைத்தையும் அவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான், கடைசி 7வது பூமிக்கு கீழ் உள்ளதையும் அவன் பார்க்கிறான், பறந்து விரிந்த வானத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அவன் அதை பார்க்கிறான், வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் உள்ள அனைத்தையும் பார்க்கிறான், மின் சகீரின் வகபீரின், அது சின்னதா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி, நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்னதா போன பார்க்க முடியாது, பார்க்க முடியுமா? ரொம்ப பெருசா போயிருக்கோம் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு அப்படி கிடையாது, வலா யக்ஃபா அலைஹி காஃபியத்துன், எந்த ஒரு மறையக்கூடிய ஒரு பொருளும் நமக்கு மறையக்கூடிய ஒன்று அது அல்லாஹ்வுக்கு மறைந்ததல்ல. ஃபஹுவ தஆலா யரா மா ஃபி தௌஃபில் பிஹாரி வலுஜஜிஹா, கடலின் ஆழத்தில் உள்ளதையும் அல்லாஹ் பார்க்கிறான், கடலின் அலைகளுக்கு மத்தியிலே மறைந்திருப்பதையும் அவன் பார்க்கிறான், கமா யரா அர்ஷஹு அல்லதி ஹுவ முஸ்தவின் அலைஹி, எந்த அரிசுக்கு மேல் அவன் உயர்ந்திருக்கிறானோ அந்த அரிசை அவன் பார்ப்பது போன்றே கடலின் ஆழத்தில் உள்ளதையும் கடலின் அலைகளில் மறைந்திருப்பதையும் 7 பூமிக்கு கீழே உள்ளதையும் வான பூமிக்கு மத்தியில் உள்ளதையும் அவன் பார்க்கிறான். இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் கிட்டக்க உள்ளது நல்லா தெரியும், தூரத்தில் உள்ளது சரியா தெரியாது, அங்கிருந்து பார்ப்போம் அந்த எதிர்த்து வராறா அப்படிமா, கடைசியில் பார்த்தா வேற திட்டங்கள் சரியா பார்க்கிறேன் அப்படிமா, சரியா இவரா இருக்குமோ அப்படின்னு நம்ம நினைப்போம், கிட்ட வர வரதா இது அவரு நினைச்ச இவர் இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு தூரம் அருகில் என்பது கிடையாது, எல்லாவற்றையும் அவன் ஒரே அந்த அளவை கொண்டு பார்க்கிறான், எந்த அளவில் இந்த தவறுமே ஏற்படாதோ. அப்ப ஃபஸ்தமுல் பஸர், அல்லாஹ்வுடைய இந்த கேட்கும் ஆற்றல் பார்க்கும் ஆற்றல் என்பது அல்லாஹ்வுடைய சிபத்திலே உள்ளது. இதற்கு குரானுடைய ஹதீஸ் ஆதாரமாக, குரானுடைய ஆயத்துகள் ஆதாரமாக இருக்கின்றன, ஹதீஸுகள் ஆதாரமாக இருக்கின்றன. அப்ப ஜஹ்மியா என்ற கூட்டம் எது இன்றைக்கு பெரும்பாலும் மதர்சாக்கள் பாடமாக நடத்துறாங்களோ, பொதுவாக இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா மதர்சாக்களையும் இப்படித்தான் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க, அதே போல முஹத்திதாக்கள் இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய இந்த சிபத்தை அவர்கள் மறுக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய இந்த சிபத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுவது போன்று அவர்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது. இப்ப இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யார் வந்து தப்சீருக்கு சஹாபாக்களுடைய மாணவர்களிடமிருந்து விளக்கத்தை கேட்டு தப்சீரினுடைய கருத்துக்களை, குரானுடைய வசனங்களின் கருத்துக்களை தொகுத்தார்களோ, இமாம் இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய சமீய பசீர் என்ற வார்த்தை வருகிறதோ அதற்கு விளக்கம் எழுதுவதை பாருங்கள், இன்னல்லாஹு லம் யஸல் சமீஅன், அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வகானல்லாஹு சமீஅன் பசீரா என்பதற்கு என்ன அர்த்தம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்டுக் கொண்டே இருக்கிறான், பிமா தகூலூன் நீங்கள் பேசுவதை, வத்தம் சிக்கூன் வாயுக்குள்ளே நீங்கள் மொழிவதையும் அவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறான், وهو سميع لذلك من لذلك منكم اذا حكمتم بين الناس, மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் தீர்ப்பளித்தாலும், வலிமா சுஹாவிரூனஹும் பிஹி, மக்களுக்கு மத்தியில் நீங்கள் எதை பேசினாலும் அவன் அதை கேட்டுக் கொண்டிருக்கிறான். பஸீரன், அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். பிமா தஃஅலூன ஃபீமா தமன்தும் அலைஹி மின் ஹுகூகின் மின் ஹுகூகி ரஅயத்திகும் வஅம்வாலிஹி, உங்களுக்கு மத்தியில் நீங்கள் என்னென்ன ஒப்பந்தங்களை செய்து கொள்கிறீர்களோ, என்னென்ன ஹக்குகளை ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை கொள்கிறீர்களோ, அவை அனைத்தையும் அவன் பார்த்தான். வமா தஃஅலூன பிஹி பைனஹும் மின் அஹ்காமிக்கும், உங்களுக்கு மத்தியில் நீங்கள் என்னென்ன தீர்ப்புகளை செய்கிறீர்களோ அவற்றை அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். எல்லாவற்றையும் அவன் அறிந்து பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு அதற்கு ஏற்ப அவன் உங்களுக்கு கூலி கொடுக்கின்றான். நன்மை செய்பவர்களுக்கு நல்ல கூலியையும், தீமை செய்பவர்களுக்கு தீயதையும் தண்டனையும் அவன் கூலியா கொடுக்கின்றான். அப்ப கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய இந்த சிஃபத் என்பது நம்பிக்கை கொள்ள வேண்டிய, ஈமானை அதிகப்படுத்த வேண்டிய சிஃபத். இது நம்முடைய ஈமான இறை நம்பிக்கையை அதிகப்படுத்தக்கூடிய சிஃபத். ஒரு அபுது அல்லாஹுவை அழைக்கும் பொழுது என் ரப்பு என்னுடைய குரலை கேட்கிறான், என்னுடைய இந்த பலவீனமான அற்பமான இயலாமையின் நிலையை அவன் பார்க்கிறான் என்ற அறிவோடு ஒரு அடியான் பிரார்த்திக்கவில்லை என்றால் அவனுடைய பிரார்த்தனையிலே என்ன உயிர் இருக்கும்? அதுதான் ஈமான். எது? நான் கெஞ்சக்கூடிய இந்த கதறுதலை, இந்த கெஞ்சுதலை, இந்த பிரார்த்தனைகளை, எனது அழு குரலை எனது ரப்பு கேட்கிறான். என்னுடைய இந்த பலவீனமான அற்பமான இயலாமையான இந்த ஒரு சூழ்நிலையை, இந்த கண்டிஷன், அதாவது எல்லாராலும் கைவிடப்பட்டு, எல்லாராலும் துரத்தப்பட்டு அல்லது அடிக்கப்பட்டு, எப்படி ரசூலுல்லாஹி அவர்கள் தாயிஃபில் நின்றார்களோ, சஹாபாக்கள் உஹதில் நின்றார்களோ, அந்த மாதிரி ஒரு நிலையை ரப்பு பார்க்கவே இல்லை. அந்த கேட்குதலை, அந்த இறைஞ்சுதலை அவன் கேட்கவே இல்லை. சும்மா அவனுக்கு தெரியுது அறிந்தவன் என்று சொன்னால் அதைவிட தனது ரப்பை மட்டமாக மதிப்பிடுவது ஒன்றுமே இருக்க. அப்ப எது ஈமானோ அதை மறுக்கிறார்கள். எது ஈமான்? அல்லாஹ்வை செமியாக பசீராக ஏற்றுக்கொள்வது ஈமான். அப்படி ஏற்றுக்கொள்ளும் போதுதான் ஒரு அப்து அல்லாஹ்வை பயன்படுகிறான். தான் செய்து தான் ஒரு பாவத்தை செய்யும் பொழுது என்னை பார்த்துவிடக் கூடாது என்று பாவத்தை விட்டு விலகுகிறான். ஒரு பாவமான வார்த்தையை பேசுவதற்கு அவன் பயப்படுவான். ஏன்? அல்லாஹ் கேட்டுக் கொண்டிருக்கிறான். அப்ப இந்த சிஃபத் என்பது இது அல்லாஹுடைய பண்புகளிலே அல்லாஹுக்கு நிறைவை ஏற்படுத்தக்கூடிய சிஃபத்து. புரியுதுங்களா? அப்ப குர்ஆனுடைய வசனங்களில் இருந்து நாம் இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டு இப்ப ஹதீஸ்ல நம்ம பார்த்தோம் என்று சொன்னா அல்லாஹ்விற்கு இந்த சமீ என்ற சிபத்து எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இதை எப்படி எடுத்துக்கொண்டார்கள் என்பதை பார்க்கிறோம். இப்ப புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் இருந்து ஒரு சின்ன ஒரு வரி செய்தியா இதை பதிவு செஞ்சாங்க. மற்ற ஹதீஸ் நூல்கள்ல இந்த சம்பவம் ரொம்ப விவரமாக பதியப்பட்டிருக்கிறது. எப்படி சொன்னா, ஒரு பெண்மணி வர்றாங்க. அவங்க யாரு? ஹவுலா பின்த் ஸஅலபா என்ற ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய கணவனா என்னிடத்துல லிஹார் செய்து விட்டார். லிஹார் என்றால் என்ன? அதாவது தனது மனைவியை தனது தாய்க்கு ஒப்பிடுவது. நீ என் மீது எனது தாயின் முதுகை போல, தாயின் முகத்தை போல, அல்லது தாயினுடைய ஏதாவது கை கால மாதிரி உறுப்ப சொல்லி அப்படி சொல்லிடுறது. அரபுகளிடத்தில் இந்த வழக்கம் இருந்துச்சு. இந்த வழக்கம் எதுக்கு அவங்க வச்சிருந்தாங்கன்னு சொன்னா, ஒரு மோசமான தலாக்கு விடுவதற்கு இதை வச்சிருந்தாங்க. எப்படி அரபுகளிட தலாக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, தலாக்கும்பாங்க, இன்னைக்கு நாளைக்கு சேர்த்துப்பாங்க, நாளைக்கு தலாக்கும்பாங்க, அடுத்த நாள் சேர்த்துப்பாங்க, அடுத்த நாள் தலாக்கும்பாங்க, அடுத்த நாள் சேர்த்துப்பாங்க, அடுத்த நாள் தலாக்கும்பாங்க, அடுத்த நாள் சேர்த்துப்பாங்க. இந்த மாதிரி தலாக்கை விளையாண்டு கொண்டிருந்தார்கள். அவங்களுக்கு தலாக்குங்கிறது ஒரு கதையோட முடிஞ்சிடாது, ஒரு அளவோட முடிஞ்சிடாது. அப்ப மொத்தமா இந்த மனைவியை வேணாம் அப்படின்னு அவரை ஹராமாக்குறதா இருந்தா அப்ப என்ன செஞ்சிருவாங்கன்னு சொன்னா, நீ அம்மாவை போல எனக்கு அப்படின்வாங்க. அப்ப டோட்டலா ஹராம் ஆயிடுவாங்க. புரியுதா? அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரெண்டு தவறான கலாச்சாரத்தையும் மார்க்கத்துல முற்றுப்புள்ளி வச்சு தர செஞ்சுட்டான். எப்படி? இஷ்டத்துக்கு தலா கொடுத்துக்க வேண்டியது, தலா கொடுத்துட வேண்டியது, இத்தா முடியறதுக்கு முன்னாடி திரும்ப வேண்டியது. அவளுக்கு அநியாயம் பண்ணி அவன் நொந்து நூலா போனுங்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி அநியாயம் செஞ்சுட்டு இருந்தாங்க. திரும்ப தலா கூட்டுவார், திரும்ப இதா முடிக்கணும், திரும்ப சேர்த்துக்க வேண்டியது. திரும்ப தலா கூட்டுவார், திரும்ப இதா முடிக்கணும், சேர்த்துக்க வேண்டியது. அல்லாஹ் சொன்ன இந்த மாதிரி நீ செய்ய முடியாது. அத்தலாக்கும் வரத்தான் ரெண்டு தடவை உனக்கு சான்ஸ். ஃபர்ஸ்ட் விட்டுட்டு திரும்ப மீட்டுக்கலாம், ரெண்டாவது விட்டாலும் திரும்ப மீட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அவளுக்கு ஒரு திருமணம் நடந்து அந்த திருமணத்திலேயே அவங்களுக்கு ஒரு மனப்பிரிவு ஏற்பட்டு அல்லது கணவன் இறந்துட்டா அப்பதான் ஹலால் ஆவாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இஷ்டத்துக்கு மாசத்துக்கு ஒரு தலாக்கு விட்டுட்டு நீங்க வந்து சேர்த்துக்கலாம் வச்சுக்கலாம் நினைக்க முடியாது அப்படின்னு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சான். நிரந்தரமா ஹராமாக்குறதா இருந்தா அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருந்தாங்க, நீ எங்க அம்மாவை போலன்னு சொல்லி. இதுக்கு அல்லா முடிவு பண்ணிட்டு அப்படி சொல்வதால் அது வந்து உங்களது மனைவியை உங்களுக்கு நிரந்தரமா ஹராமாக்கிறாரு. அதுக்கு கப்பாரம் பரிகாரத்தை அல்லா அனுப்புலாரு, ஆனா அது ஒரு பாவம், அதுக்கு பரிகாரம் கொடுக்கணும். அப்படி பரிகாரம் கொடுத்துட்டா நீங்க உங்க மனைவியோட சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சட்டத்தை இறக்கலாம். இப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த ஹௌலா பின்த் ஸாலம் ரழியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வர்றாங்க. ரொம்ப தாழ்ந்த குரல்ல, ஏன்னா அவங்களே ஏற்கனவே வயசானவங்க கொஞ்சம், ரெண்டாவது மனம் முடிஞ்சு வர்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ரொம்ப பொறுமையா பேசுறாங்க. யா ரசூலல்லாஹ், எனது கணவனார் இந்த மாதிரி சொல்லிவிட்டாரு, எனது உங்களுக்கு தெரியும் என் வயசு எவ்வளவு வாங்கி போச்சுன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் இவரு விஹாரம் பண்ணிட்டாரு. நான் என்ன செய்யறது, அல்லாஹ்விடத்துலதான் எனது குழந்தைகளுடைய நிலையை முறையிடுகிறேன். இந்த குழந்தைகளை நான் கூட்டிட்டு போனா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம, சாப்பாடு கொடுக்க முடியாம பசி பட்டினியில போட்டுருவேன். இல்ல கணவன்ட்டையே விட்டுட்டு போயிட்டா அவரு பொறுப்புள்ளாத ஆளு, குழந்தைகளை வீணாக்கிடுவாரு, நான் என்ன செய்யறது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், சவத்துக்கு பக்கத்துல நான் உட்கார்ந்து இருக்கிறேன், பேசுறதுல கொஞ்சம் கேக்குது கொஞ்சம் கேக்குது எனக்கு, ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷுக்கு மேலிருந்து வசனத்தை இறக்கி விட்டான். எப்படி இறக்குறான், அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை கேட்ட உடனேயே இந்த மாதிரி செஞ்சுட்டாருன்னு சொன்ன உடனே அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடனே ஃபத்வா கொடுத்துறாங்க, நீ அவங்களுக்கு உன்னுடைய கணவனுக்கு ஹராம் ஆயிட்ட, இனி சேரவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்பதான் இந்த பெண்மணி, அப்படியா, என் நிலைமையை நான் யார்கிட்ட சொல்றது, அல்லாட்டதான் சொல்ல முடியும், இனிமே இந்த மாதிரி குழந்தைகள் இருக்கிறாங்க, இந்த மாதிரி எனது நிலைமைகள், கணவனுடைய நிலைமை இப்படி அப்படின்னு அவங்க முணுமுணுக்கிறாங்க. அவர்கள் முணுமுணுத்து திரும்புகிறார்கள், அல்லாஹ் வசனத்தை இறக்கி விட்டாங்க. கத் ஸமி அல்லாஹு கவுலல் லதீ துஜாதிலுக ஃபீ ஜௌஜிஹா வதஷ்தகீ இல்லல்லாஹ், நபியே உங்களிடத்திலே தனது கணவனின் விஷயத்திலே தர்க்கம் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே தனது பிராபலத்தை, தனது பிரச்சனையை முறையிடுகிறாரே, அந்த பெண்ணின் சப்தத்தை அல்லாஹ் கேட்டு விட்டான். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, தரைக்கு பக்கத்தில் இருக்கிற எனக்கு பாதி கேட்டுக்கு பாதி கேட்கல, அரசுக்கு மேலுள்ள அல்லாஹ் எப்படி துல்லியமாக கேட்டு விட்டான். சரியா, சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த இடத்துல இந்த வசனம் ஓதி காட்டப்பட்டப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி புரிந்து கொண்டார்கள், சஹாபாக்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள், கேட்டான் என்பதை அறிந்தான் என்று விளங்கிக் கொண்டார்களா, அல்லது கேட்டான் என்பதை கேட்டான் என்று விளங்கிக் கொண்டார்களா, கேட்டான் என்பதை கேட்டான் என்று விளங்கிக் கொண்டார்கள், அறிந்தான் என்று விளக்கம் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லவில்லை, சஹாபாக்களும் சொல்லவில்லை. சரி, இப்ப ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க தெரிந்து கொள்ளுங்க, இதோட முடிப்பேன். அதாவது இந்த பாடத்தில் என்ன நிறைய ஹதீஸ் இருக்கு, நம்ம இன்ஷா அடுத்த அமர்வுல பார்ப்போம். இப்ப இந்த ஹவுலா பின்த் ஸாலபா ரழியல்லாஹு அன்ஹா அவங்களை ஒட்டி உள்ள இந்த குரான் வசனத்தை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்தார்கள். அதை ஒட்டி உள்ள ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா உடைய கூற்றை பதிவு செய்து, அல்லாஹ் அப்படி சொன்னான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை கேட்டான், கேட்கும் ஆற்றல் உள்ளவன் என்றுதான் நம்பினார்கள், அப்படித்தான் சஹாபாக்கள் நம்பினார்கள். சரி, ரசூல்லா நம்பினதே நமக்கு தெரியல, சஹாபாக்கள் நம்பும் பொழுது அது தப்பான அர்த்தத்தில் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல சமியா என்பதை அலிமா என்று விளங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்களா? அப்ப சமியா என்பதை சமியா என்றுதான் கேட்டான் என்பதை சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ் கேட்டான் என்றுதான் புரிந்து கொண்டார்கள். அதன் அடிப்படையில் தான் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா உடைய கூற்று அமைந்திருக்கிறது. இது ஒரு விளக்கமா இருக்கீங்களா? இப்ப பாருங்க, யா அல்லாஹ், கண்ணியத்திற்குரிய நபித்தோழர்கள், யாருக்காக வேண்டி குர்ஆன் இறங்கியதோ, யாரின் விஷயத்திலே குர்ஆன் இறங்கியதோ, அந்த சஹாபாக்கள் ஒருவர் ஒருவரை மதித்ததை நாம் புரிய வேண்டும். குர்ஆன் எந்த சஹாபாக்களுடைய காலத்தில் யாருடைய பிரச்சனைகளுக்காக வேண்டி அந்த குர்ஆன் இறங்கியதோ, அப்ப அந்த சஹாபாக்கள் ஒருவர் மற்றவரை எப்படி மதித்தார்கள், பேசினார்கள். இப்ப இந்த கௌலா பின்த் சஹலபா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே வயசு அதிகமா இருந்துச்சு, அது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய ஒப்பாத்தும் ஆகிவிட்டது. அதுக்கு பிறகு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஒப்பாத்தும் ஆகிவிட்டது, உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கிலாபத். அப்போ உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து மக்கள் எந்த அளவு பயந்து கொண்டிருந்தார்கள். பெரிய பெரிய சஹாபாக்கள் எல்லாம் உமர்கிட்ட பேசுறதுக்கு பயந்து கொண்டிருப்பார்கள், நேருக்கு நேரம் பார்க்க கூட மாட்டாங்க போல சஹாபாக்கள். அந்த அளவு ஒரு மதிப்பு மரியாதை உமர் அவர்கள் மீது வைத்திருந்தார்கள், ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ணியத்தை வைத்திருந்தார்கள். இப்னு அப்பாஸ் போன்ற நெருக்கமான தோழர்கள், உமர் அவங்க பக்கத்தில் கூப்பிட்டு கூப்பிட்டு அழைத்து அழைத்து வைத்திருந்த அந்த சஹாபி கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு நெருக்கமான உறவினராக இருந்தும் கூட உமரிடத்தில் பேசுறதுக்கு நாள் கணக்கா யோசிப்பாங்க ஒரு விஷயத்தை. அப்ப அந்த மாதிரி ஒரு கண்ணியம் உள்ள ஒரு சஹாபி உமர் அவர்கள், குர்ஆனிலே கண்ணியப்படுத்தப்பட்டவர்கள், ஹதீஸிலே கண்ணியப்படுத்தப்பட்டவர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இரண்டாவது கலீஃபா. இவங்க ஒரு நாள் தெருவில் போயிட்டு இருக்கிறாங்க, ஒரு வயசான பெண்மணி உமரே நில்லுங்கிறாங்க, சுற்றி அவங்களுடைய அந்த வசாரத்தில் உள்ள மற்ற நெருக்கத்தில் உள்ள நிறைய முக்கியமானவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். பேசி முடிச்சிட்டு உமர் ரழியல்லாஹு அன்ஹு நடையை தொடரும் போது அப்ப அந்த மக்கள் சொல்கிறார்கள், யா அமீரல் முஃமினீன் ஹபத் அன்னாஸ் அலா ஹாதிஹில் அஜூஸ், அமீரல் முஃமினீன் அவர்களே, ஒரு கிழவிக்காக மக்களை எல்லாம் நிறுத்தி வைத்து விட்டீர்களே. அப்ப இந்த இடத்துல நம்ம இதையும் புரிந்து கொள்கிறோம், உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கண்ணியம் மதிப்பு மரியாதை இவ்வளவு இருந்தும் கூட சில நேரங்களிலே அவர்களின் சபைகளிலே உள்ளவர்கள் அவர்களுடைய செயல்களில் எதை வித்தியாசமாக பார்த்தார்களோ, அல்லது தங்களுடைய பார்வையில் எதை தவறு என்று பார்த்தார்களோ, அதை சுட்டி காட்டுவதிலே அவர்கள் எந்த விதமான முகதாட்சணையும் பார்க்கவில்லை. நாங்கள் இவ்வளவு பேர் உங்களோட வந்துகிட்டு இருக்கிறோம், ஒரு முக்கியமான வேலைக்கு போயிட்டு இருக்கிறோம், போற வழியில் ஒரு கிழவி நீ பார்த்தாங்க நின்று நீங்க இவ்வளவு நேரம் பேசுறீங்களே அப்படின்னு ஒருத்தர் சொல்ல, ஒருத்தர் சொல்ல உமருடைய பதிலை பாருங்கள். அல்லாஹ்
உனக்கு நாசம் உண்டாகட்டும், நான் யாரிடத்தில் பேசுகிறேன் என்று இவரை பற்றி உனக்கு தெரியுமா? இந்த பெண்மணி யார் தெரியுமா? ஏழு வாரங்களுக்கு மேலுள்ள அல்லாஹ், அரசுக்கு மேலுள்ள அல்லாஹ் இந்த பெண்ணுடைய பேச்சை கேட்டான். நான் எப்படி கேட்காமல் இருக்க முடியும்? உங்களிடத்திலே தர்க்கம் செய்து அல்லாஹ்விடத்திலே தனது சிரமத்தை முறையிட்ட அந்த பெண்ணின் பேச்சை அல்லாஹ் கேட்டுவிட்டான் என்று எந்த பெண்ணை குறித்து அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கினாரோ அந்த பெண்ணிடத்தில் அல்லவா நான் பேசிக் கொண்டிருந்தேன், நான் எப்படி அந்த பெண்ணுக்காக நிற்காமல் இருக்க முடியும்? வல்லாஹி லவ் அன்னஹா வக்கஃபத் இலல் லைல் மா ஃபாரத்துஹா இல்லா லி ஸலாதி தும் அர்ஜு இலைஹா. இப்ப என்ன கொஞ்ச நேரம் நின்ன, இது மட்டுமல்ல, இரவு வரை இந்த பெண் என்னை இங்கே நிற்க வைத்திருந்தாலும் அவளுக்காக நான் நின்று கொண்டே இருப்பேன், தொழுகைக்காக சென்று விட்டு மீண்டும் அங்கே வந்து விடுவேன். தொழுகைக்காக சென்றுவிட்டு மீண்டும் வந்து அந்த பெண் என்னை நிறுத்தி வைத்ததை சகித்துக் கொண்டு அவர் பேசுவதை கேட்டுக் கொண்டே இருப்பேன். அல்லா இந்த பெண்ணுடைய பேச்சை கேட்டானோ அந்த பெண்ணுக்காக வேண்டி நான் எப்படி நிற்காமல் இருக்க முடியும்? இதுல என்ன தெரிகிறது சகோதரர்களே? குர்ஆன்ல ஒரு வசனம் அந்த பெண்ணை குறித்து அல்லாஹ் ஒரு சிறப்பித்து அல்லாஹ்விடத்திலே முறையிட்டால் அந்த பெண், அல்லாஹ் அந்த பெண்ணின் குறையை நீக்கினார், அந்த பெண்ணின் முறையீட்டை அங்கீகரித்துக் கொண்டார் என்று ஒரு சிலாகித்து சிறப்பித்து அல்லாஹ் ஒரு பெண்ணை குறிப்பிட்டான் என்பதற்காக அமீருல் முஃமினீன் உமர் இப்னுல் கத்தாப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மந்திரி அந்த பெண்ணுக்கு கொடுத்த கண்ணியத்தை பாருங்கள். இந்த பெண்ணு என்னை இப்ப என்ன நிறுத்தி வச்சது, இப்படியே நிறுத்தி வச்சு ராத்திரி வரைக்கும் எனக்கு செய்தி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன், தொழுகைக்கு மட்டும் அனுமதி கேட்டு போயிட்டு திரும்ப வந்து கேட்டுக்கிறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இதுதான் மூமின்கள் மூமின்களுக்கு செய்ய வேண்டிய மதிப்பு. அப்ப ஒரு வசனம் இறக்கப்பட்ட ஒரு சஹாபி பெண்மணிக்கு சஹாபாக்கள் இப்படிப்பட்ட கண்ணியத்தை உயர்வை விளங்கி வைத்திருந்தார்கள் என்றால் எந்த சஹாபாக்களை குறித்து குர்ஆன் பக்கம் பக்கமாக பேசிக் கொண்டிருக்கிறதோ, பதிரிகளை பற்றி, உஹதிகளை பற்றி, அஹ்சாபிகளை பற்றி, பயத்து ரிதுவானை பற்றி, அந்த சஹாபிகள் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவங்களுடைய பேர சொல்றதுக்காக நம்ம தகுதி இருக்குதா? நமக்கு யோசித்து பாருங்க. அப்ப இந்த சம்பவத்திலிருந்து இந்த ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பாடத்தினுடைய தலைப்பு அல்லாஹ் சமீஉ பசீர் என்ற அந்த சிபத்தை பற்றி பேசுவதாக இருந்தாலும் இந்த இடத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய செயலில் இருந்து அப்படிப்பட்ட பெரிய ஒரு சஹாபி ஒரே ஒரு வசனம் இந்த பெண் குறித்து இறக்கப்பட்டதற்காக வேண்டி தன்னோடு வந்த அத்தனை தோழர்களையும் நிப்பாட்டி வச்சுட்டு அந்த தன்னிடத்தில் கேட்டுட்டே இருக்கான். சொல்லுங்க 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 சொல்லுங்க. அதில் ஒருவர் கோபித்து கடிந்து கொண்டார். இந்த ஒரு கேள்விக்காக வேண்டி அந்த வார்த்தை அவருக்கு தெரியாது. யாரு அந்த பெண்ணு யார் என்று அவருக்கு தெரியாது. அவரை பொறுத்தவரை ஒரு வயதான மூதாட்டி, ஒரு வயதான மூதாட்டிக்காக வேண்டி இப்படி மக்களை எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க வைத்து விட்டீர்களே. அமீர்முமினீன் அவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய பதில் எப்படி இருந்துச்சு? நாசம் உண்டாகட்டும் உனக்கு. இந்த பெண் யார் என்று அறிந்து கொண்டு எந்த பெண் விஷயத்தில் அல்லாஹ் வசனத்தை இறக்கினானோ அந்த பெண் அல்லவா? இவர்கள் என்னை இரவு வரை நிறுத்தி வைத்திருந்தாலும் இவர்களை விட்டு நான் பிரிந்து சென்றிருக்குமா, அனுமதி கேட்டிருக்குமா? கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்களை நாம் அப்படித்தான் அங்கீகரிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களுக்காக துஆ செய்யணும். அவர்களுடைய அவர்களுக்காக நாம் துஆ செய்வது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்காக. ஒவ்வொரு முறையும் ஒரு சஹாபியுடைய பேரை அல்லாஹ்வு அன்ஹு சொல்லும் பொழுது நான் உங்களுக்காக சர்வசாதாரணம் மதிப்புகள் அவங்களுடைய மகிழ்வார் ரொம்ப கேவலப்படுத்தப்படும். சமீபத்தில் ஒரு செய்தி ஒருத்தர் பேசுற ஒரு துணுக்களை பார்த்தா எந்த சஹாபியை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ உஸ்மான் மலக்குகளை பார்த்து வைக்கப்படுகிறார். ஒரு தடவை உட்கார்ந்து இருக்கிறாங்க கிணத்துல காலம் விட்டு அவங்களுடைய ஈராளிய ரசூலுல்லாஹி மேல தூக்கி இப்படி வச்சிருக்கிறாங்க. அபூபக்கர் வந்தாங்க, ரசூலுல்லாஹி அப்படியே உட்கார்ந்துருந்தாங்க. உமர் வந்தார்கள், அப்படியே உட்கார்ந்துருந்தாங்க. ஈராளன் என்று சொல்லப்பட்டுச்சு. உடனே ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிட்டு ரசூலுல்லாஹி உட்கார்ந்தாங்க. யார் சொல்லலாம்? அபூபக்கர் வந்தால் உங்கள் ஆடையை சரி செய்து கொள்ளவில்லை, உங்கள் ஆடையை சரி செய்து கொள்ளவில்லை, உஸ்மான் வந்தார், இப்படி பேரலாகி விட்டீர்களே என்று சொன்ன உடனே சொன்னார்கள். அந்த மனிதரை பார்த்து நாம் எப்படி வெட்கப்படாமல் இருக்க முடியும்? மலக்குகள் அவரை பார்த்து வெட்கப்படுகிறார்களே. இப்படிப்பட்ட சிறப்புடையவர்கள் அவங்க ஒருத்தங்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற செய்திக்காக வேண்டி ரசூல் சல்லாஹிஸ்லம் நானும் மௌத்து வரை போராடுவேன், அபூபக்கர் உம்மரிலிருந்து அத்தனை கடைசி சஹாபி வரை மௌத்து வரை தியாகம் செய்ய வேண்டும் என்று பைஅத்துல் ரிதுவானிலே ஒப்பந்தம் வாங்குகிறார்கள். யாருக்காக வேண்டி? உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டார் என்ற செய்திக்காக உஸ்மானுக்காக வேண்டி 1400 பேர் நம்ம எல்லாரும் சரீராகணும் ஒப்பந்தமாக. அந்த சஹாபி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விதத்தை பாருங்கள். அதிலும் என்ன, அவரை விட ஒரு காசில் மேலானியை விட கம்ப்யூட்டர்ல குரானை கொண்டு வந்த மைக்ரோசாப்ட் பில்கேட் மேலானவர் அவர் என்ன செய்து விட்டார், பெருசா பேப்பர்ல குரானை கொண்டு வந்தாரு, பில்கேட் கம்ப்யூட்டர்ல குரானை கொண்டு வந்துட்டார். இது அடுத்து வளரக்கூடிய சமுதாயத்திற்கு எதை இவர்கள் போதித்து விட்டு சொல்கிறார்கள் பாருங்கள் சகோதரர்களே. அதனால இந்த விஷயத்தை யாரும் ரொம்ப சாதாரண ஏதோ அவர் கருத்து அவர் பேசுறாரு எடுத்துக்கொள்ளாதீங்க. குஃபுர்கள் சிறுக்குகள் விதைக்கப்படுகின்றன சகோதரர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பான அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் அலி வலக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.